வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே. வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வெட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தான் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதாம் உடம்பு எல்லாம் கண்ணா அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினையினேற்கே.
இதுல இறைவன் அருளை உணர்ந்தவர்கள் நிற்கின்ற நிலை, உணராதவர்கள் நிற்கின்ற நிலை. இந்த பதியை ரெண்டு பிரிவா பிரிக்கணும். இந்த பாட்டை இறைவனை உணர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் ரெண்டு வரியில காட்டியிருக்கிற. அப்படி இறைவனை உணர்ந்தவர்கள் எல்லாம் ஒருவாறு நிற்க அங்கெல்லாம் விட்டுட்டு இறைவன் என்ன போய் ஆண்டானுங்க, நான் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா அப்படின்னா பாட்டினுடைய அமைப்பு. எனவே அந்த இறைவன் கங்கை நீரை சடையில வைத்திருக்கிறார் இல்லைங்களா, வெள்ளம் தாழ் விரிசடையாய். இந்த சடை வியப்பான ஒன்றுங்க. அப்பரசாமி தான் சொல்லுவாரு, நில்லாத நீர் தடைமேல் நிற்பித்தார். தண்ணீர் ஓடுவது, ஓடுகிற நீரை நிறுத்திட்டார். அது எப்படி நிறுத்திட்டாருங்களா, ஆயிரம் முகமுடைய கங்கையை தன் சடையில் ஒரு முடியில நிறுத்திட்டாங்கிறாருங்க அப்பரசாமிகள். தேவாரம் அப்படியே இருக்கிறது. ஆயிரம் முடி என்பது பெருமானுடைய சடைமுடியினுடைய இதை சொல்லும் போது அங்க சொல்லுவாங்க. அதனால அந்த தன் சடையில அந்த கங்கையை நிறுத்தி வைத்திருக்கிறார். எனவே வெள்ளம் தாழ் விரிசடையாய், அந்த பெருமானுடைய சடை பாருங்க விரிசடை. ஆக அந்த பெருமான் இவ்வாறு விரிந்த சடை உடைய அந்த பெருமான், அந்த விரிந்த சடையில இந்த கங்கையினுடைய நீர்ப்பெருக்கு வந்து தங்குகின்ற வண்ணமாக சடையில வச்சிருக்கிறான். சடைய தொங்குகிற சடையா வேற இருக்கு, இதாங்க வியப்பு. சடைனா முழுக்க எடுத்து வச்சு கட்டி போட்டு அப்படியே அணைய கட்டி நிறுத்த போல சடைக்குள் நிறுத்தினாரான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. சடை தொங்கிக் கொண்டும் இருக்கிறது, விரிந்தும் கிடக்கிறது. அதே சமயத்துல தன்னுடைய ஒரு பகுதியில் அந்த முடியினுடைய ஒரு பகுதி எடுத்து கங்கையை நிறுத்தி இருக்கிறான். எனவே நில்லாத நீரை சடைமேல் நிற்பித்தவன் பெருமான், இது அருளை உணர்ந்தவர்கள் உணர்கிற நிலை. எனவே அந்த பெருமானுக்கு சடையான் என்று ஒரு பேர் உண்டு. இறைவனுக்கு உடைய திருநாமங்கள்ல ஒன்று சடையான் என்பது. அதை படித்துறையாகவும் சொல்லலாம், புகழ்வுரையாகவும் சொல்லலாம். சடையாய் அப்படின்னு சொல்வது ஒரு பெண் அழுத பொழுது அப்படித்தான் அழுதாள் என்பது சேக்கிழா பெருமதி பதிவு செய்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அதை நமக்கு காட்டுகிறார். திருமருகல் என்ற திருத்தலத்துல வணிகனோடு வந்த அந்த பெண், தன்னுடைய முறைமாமனோடு வந்த பெண், கணவனாக ஆகக்கூடியவன் பாம்பு தீண்டி இறந்து விட அவன் அழுத பொழுது எப்படி அழுதாள் என்று சொல்லும்போது ஞானசம்பந்த பெருமான் அந்த அழுகையை பதிவு செய்கிறார். சடையா எனுமாள், சரணீ எனுமாள், விடையா எனுமாள், வெறுவா விழுமா. அப்ப சடையா விடையா சிவனே இப்படிதான் அந்த பெண் அழுதுருக்கிறான். ஐயோ அம்மா அப்படின்னா அழுகிறாத. தனக்கு ஒரு துயரம் வந்தது, அந்த துயரம் எப்படிப்பட்ட துயரம், யாரும் நினைத்து பார்க்க முடியாத துயரம். இவனோடு வாழ்ந்து விடலாம், இவனே தன் வாழ்க்கையின் எல்லாம் என்று கருதி அவனோடு வந்திருக்கிறாள் அந்த பெண். நாளை காலை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருவரும் தீர்மானித்திருக்கிறார்கள். மருகப்பெருமான் முன்பு சென்று நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்று இருவரும் அந்த இரவு பொது மடத்தில் தங்கியிருக்கிறார்கள். அப்படி தங்கியிருந்த பொழுது ஆடவன் அரவு தீண்டி இறந்து விடுகிறார். இந்த பெண் அழுகிற அழுகை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இறைவனை நோக்கி அழுகிறார். சடையா விடையா சிவனே முந்தா முதல்வா, இருக்கிறார். நீங்க அந்த பதியத்துல முதல் ரெண்டு வரி அந்த பெண்ணினுடைய புலம்பல் தான், அடுத்த ரெண்டு வரி தான் அந்த தளத்தினுடைய நிலை. சிந்தா எனுமால், சிவனே எனுமால், முந்தா எனுமால், முதல்வா எனுமால், எனுமால் எனுமான்னா அந்த பெண் அப்படிலாம் சொல்றா, அப்படி சொல்றான்னு அர்த்தம். சடையா என்று சொல்லுகிறாள், விளையா என்று சொல்லுகிறாள், முந்தா என்று சொல்லுகிறாள், முதல்வா என்று சொல்லுகிறாள், சிவனே என்று சொல்லுகிறாள் என்று அந்த பெண்ணுடைய புலம்பலை அப்படியே ஞானசம்பந்தர் வாக்கில வந்தது மந்திரமாயிற்று. அந்த பெண்ணுடைய புலம்பல் தான், ஆனா அது திருஞான சம்பந்தர் வாக்கில வந்ததுனால அது மந்திரமாயிடுச்சுங்க. யாரு சொன்னாலும் அந்த சொல்லுக்கான மதிப்புன்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா, அந்த மதிப்பு கூட சொல்றவங்க சொன்னாத்தாங்க மதிப்பாகிறது. அந்த சொல் அந்த பெண் சடையா என்று சொல்லும்போது அது மந்திர சொல் அல்ல, ஆனா அதே சடையா என்று திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது அது மந்திரமாகிறது. சொல்பவர்கள் சொன்னால் மந்திரமாகும். அது மாதிரி தானுங்க எல்லாமே. ஆக அந்த அடிப்படையில் அந்த ரெண்டு முதல் ரெண்டு வரிகள் எல்லாம் அந்த பெண் என்ன சொன்னாலும் அதுதான் திருஞான சம்பந்த பெருமான் எடுத்து சொல்லுகிறார். அப்ப இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, அப்படியே அந்த சொல் ரெண்டும் இங்க இருக்குது, சடையாய் விடையாய் அப்படிங்கிற ரெண்டும் இங்க இருக்கு பாருங்க. அப்ப அருள்ல திளைத்திருப்பவர்கள் இறைவன் கருணையை நோக்கி சடையா என்று சொல்வது உண்டு. இறைவனுக்கு சடையான் அப்படின்னு ஒரு பேர், சடையப்பன் அப்படின்னு சாமிக்கு ஒரு பேர் உண்டு. இது பார்ப்பவருக்கு பழித்துறை போல தெரியலாமே, ஆனா அது பழித்துறை அல்ல, இறைவனுடைய புகழ், அவனுடைய பெருமை. ஆனா சடையான் அதுபோல விடையுடையவன், எனவே விடையாய். இப்ப சடையாய் விடையாய் என்று சொன்னா போதுங்க, அதாவது இந்த பேரை கேட்டா போதுங்க. ஐயோ நெஞ்சு நெக்கு நெக்கு உருகி கிடக்கிறவர்கள் கிடக்கிறாங்களாம், அதாங்க சொல்லுகிறார். வெள்ளம் தாழ் வெறிசடையாய் விடையாய் பின்னோர் பெருமானே அப்படின்ற சொல் அந்த காதல விழுந்துக்கலாம். சிவா திருச்சிற்றம்பலம் பெருமானே அப்படின்னு காதல உழுந்தா போதுமா? அப்படி காதல வாங்கின மாத்திரத்துல கேட்டு வேட்ட நெஞ்சாய் என்னங்க அன்பு? ஐயோ இந்த சொல்லு காதல போச்சோ இல்லையோ, அங்க பார்த்தா அப்படியே பதை உருகி நிற்கிறார்களாம் அடியார்கள். எப்படி பதைத்து நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த நீர் மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி விரைந்து போகுங்க. பள்ளத்தில் விழுகின்ற நீர்ப்பெருக்கு கீழ் மேலாகும்படியாக துடிதுடித்து அப்படி போகிறவாறு அந்த நீர் போவது போல கீழ் மேலாகும்படி துடிதுடித்து நிற்கக்கூடிய உண்மை அடியார்கள் இறைவனை காண்பதற்கு ஒருபுறம் காத்துக்கொண்டு கிடக்கிறார். இதுதான் மணிவாசர் எண்ணி பார்க்கிறார். எப்படி நினைந்து அவருடைய நினைப்புல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த முதல் ரெண்டு வரி தொண்டர்கள் உண்மை அன்புடைய அடியார்கள் எப்படி கருதி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, சடையா விடையா விண்ணோர் பெருமானே என்று கேட்ட மாத்திரத்தில் பள்ளம் தாழ் உரு புனல் கீழ் மேலாக பதைத்து உருகும். பெருமானே சிவசிவா 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 பேரை கேட்ட மாத்திரத்துல என்னமோ ஆயிருச்சு. இது இது எப்ப தெரியுங்களா நீங்க அனுபவிக்க முடியும்? யார் யார் மீது விருப்பம் கொள்கிறீர்களோ அவங்க பேரை கேட்டா ஒரு ஒரு உணர்வு வருவதே. நீங்க விருப்பம் யார் மீது வைக்கிறீங்களோ அப்பதான் தெரியும். சாதாரண உலகியல சொல்லணும்னா காதலிப்பவர்களுக்கு இது தெரியும். அவங்க இவங்க தலைவர் பேரை அல்லது அந்த தலைவி பேரை சொன்னா ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க இல்லீங்களா? ஓ அந்த வேற வழி இல்லைங்க. நம்ம அறிவுக்கு வந்து இந்த திருவுருள உணர்த்தணும்னு சொன்னா இதை சொன்னா தாங்க அறிவுக்கு எட்டும், இல்லைன்னா எட்டாது. ஏன்னா அந்த ஆயிரம் பேர் இருக்கிறது, அந்த பேர் வந்த மாத்திரத்துல ஐயா நம்மால் பேரியா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உணர்வு வருது இல்லைங்களா? ஆயிரம் பேர் வந்திருக்கிறார்கள், ஆனா நமக்குரியவர் வந்து விட்டாரா நம்ம மனசுக்குள்ள சொல்லிடுது இல்லைங்களா? அவங்க அவங்க இது இது வெளியில சொல்ல முடியாதுங்க. என்னமோ தெரியலங்க, நம்ம இந்த கூட்டத்தில் இருப்பார் போல இருக்கு, என் நெஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்ம நினைப்புங்க, இது வெளியில காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதாவது அன்பு வைப்பவர்கள் அனுபவிக்கலாம். அது போலதாங்க பெருமானின் மீது அன்பு வைப்பவர்கள் சடையா என்று சொன்ன மாத்திரத்தில் விடையா என்று சொன்ன மாத்திரத்தில் பெருமானே அது எப்படிப்படும் இன்னொரு பெருமானே என்று கேட்ட மாத்திரத்தில் அப்படியே பதைத்து போய் அந்த வெள்ளம் கீழ் மேலாக பாய்வது போல இந்த அன்பர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா உருகி கிடக்கிறார்கள். இந்த உருக்கம் அந்த அன்பின் காரணமாக வந்தது. எனவே அந்த கேட்ட மாத்திரத்தில் அந்த நிலைப்பாடு, எனவே மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி வருகிற நீர் பெருக்கு போல இங்க அப்படியே இது அந்த நிலைப்பாட்டில் உருபுணல் என்று நமக்கு காட்டுகிறார். எனவே கீழ் மேலாக நீர் மிகுந்து இருக்குமாயின் நீர்வீழ்ச்சியில் முதலில் விழுந்த நீர் நீர்ப்பகுதி மேலே எழுந்து பின்னர் விழுந்த பள்ளத்தை நோக்கி ஓடுவது போல. நீங்க பாத்தீங்கன்னா மேலிருந்து தண்ணி விழுகும், விழுந்த மாத்திரத்தை மேலே எழும், எழுந்து மறுபடியும் ஓடும். இதை கீழ் மேலாக பதைத்து உருகின்ற அடியார் பெருமக்கள் இத்தனை பேரும் நிக்க இவங்கள விட்டுட்டாருங்களாங்க. இந்த பக்கம் வந்துட்டார் சாமி. அடியார்கள் இப்படி எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. பெருமானே தடையா விடையா அப்படின்னு அப்படியே உள்ளம் உருகி பதைத்து காத்து கிடக்கிறார். சொன்ன மாத்திரத்துல உருகி கிடக்கிறான். இறைவர் அந்த பக்கம் போகாம வேறொரு வழியா இந்த பக்கம் வந்தார். வந்தா இந்த பக்கம் இவர் நின்று இருக்கிறாரா, இவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்றாருங்க. தன்னைத்தானே சொல்லிக்கிறார், நான் எப்படி இருந்தேன்னு தெரியுங்களா, நான் யாருன்னாரு. இப்படியெல்லாம் தொண்டர்கள் காத்து நிற்க என்னை ஆண்டான், என்ன போய் ஒரு ஆளுன்னு நினைச்சு என் மேல கருணை செஞ்சாங்க. நான் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா. இப்ப அடியாருடைய இலக்கத்தை முன்ன சொல்லிட்டாரு, அவங்க எல்லாம் கேட்ட மாத்திரத்துல உருகி நிற்கக்கூடியவர்கள், ஆனா நான் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா பாருங்க சொல்றாரு. உள்ளம்தான் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதாம். எனவே என்னுடைய நிலை எப்படி கேட்டா, நான் எப்படிப்பட்டவன் அவன் கேட்டா, அடிமையாக என்னை ஆட்கொண்ட அந்த பெருமான் பொருட்டு என்னுடைய நிலையில எப்படி கேட்டா, உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் என்னவாக ஆகணும் அப்படின்னு கேட்டா, இப்படியெல்லாம் காத்து கொண்டு கிடப்பவர்கள் இருக்க அவரை விடுத்து என்னை ஆண்டான் என்று கருதி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, என்னுடைய காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் என் உடம்பு முழுக்க என்னாகும் என்றால் கண்களாக ஆக வேண்டும். அந்த கண்கள் முழுக்க கண்ணீர் பெருக்காக வரணும். எதுக்கு, நான் என் நன்றியை ரெண்டு கண்ணால் அழுது காட்ட முடியாது, என் உடம்பு முழுக்க கண்ணாக வேண்டும். அந்த கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கின் வழியாக என் அன்பினை நான் காட்ட வேண்டும், என் நன்றியை. பெருமானே இப்படி பதைத்து உருகின்ற அடியார்கள் கிடக்க என்னை வந்து ஆண்டாய், என்ன அதுக்கு நான் என்ன கைமாறு செய்வது அப்படின்னு கேட்டா, என் ரெண்டு கண்களால் கண்ணீரை சிந்தி என் அன்பினை வெளிப்படுத்த முடியாது, எனக்கு அது போதாது. ஆனால் இப்ப எனக்கு என்ன வரம் கொடுக்கணும் தெரியுமா, என் உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் எனக்கு கண்ணாக வேண்டும், அந்த கண்ணெல்லாம் கண்ணீர் சிந்துகின்ற கண்ணாக இருக்க வேண்டும். ஆனா நான் எப்படி நிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, மரத்துல கண் இருக்குது பாத்துக்கிறீங்களா, மரத்துல கண் என்று ஒண்ணு உண்டு, மரக்கண் என் செவி அப்படிங்கிற வகையில் இங்க சொல்லுகிறார். நின்று உச்சி அளவும் என்னை ஆண்டாய்க்கு, நின்று உச்சி அளவு எங்க, உள்ளம் தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதாம், உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால். இதெல்லாம் பாயணுங்கிற விருப்பம், ஆனா பாயாம கிடக்குது. அதனால நெஞ்சம் கல்லாம், என் நெஞ்சு கல் நெஞ்சாக இருந்த நிலையில உன்னுடைய பெருமையை கேட்டு சிந்தித்து கண்ணீர் பெருக்கு சிந்துகின்ற அடியார்களைப் போல் இல்லாமல் என் நெஞ்சம் நிற்கிறது. எனவே கல் நெஞ்சாகிய என் நெஞ்சையும் மரத்தில் காணப்படுகிற கண் போல என்னிடத்துல கண் கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த கண்கள் கண்ணீர்க்குரிய கண்களாக ஆகும் வண்ணம் அருள வேண்டும் என்று வேண்டுகிறாருங்க மணிவாசகர் இந்த பாட்டுல. எனவே இதெல்லாம் நான் செய்யாம இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆக செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதனால இந்த பாட சொல்வது, அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு என்பது, உருகி நிற்கக்கூடியவர்கள் நிற்க நீ என்னை ஆண்டிருக்கிறாய். எனவே நெஞ்சம் கல்லாம், எனவே இந்த கல் நெஞ்சாகிய நெஞ்சை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அப்போ அவ்வாறு முன்னே சொன்னது போல உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாய்தல் வேண்டும் என்பது விருப்பம், அது வேண்டுதல். இதெல்லாம் செய்யாம நான் நிற்கிறேன் என்று இந்த பாட்டுல குறிப்பிடு. அப்ப இறைவன் தனக்கு செய்திருக்கிற உபகாரத்திற்கு இரண்டு கண்ணினால் கண்ணீர் சிந்தினால் போதாது. நீங்க எல்லாருக்கும் முருகப்பெருமான் மீது ஒரு பாட்டு உண்டு கந்தர் அலங்காரத்துல, 4000 கண் படைத்திலமே அந்த நான்முகனே என்று குறிப்பிடுவார். அந்த முருகனுடைய அழக பார்ப்பதற்கு 4 தலை இல்லைங்களா பிரம்மனுக்கு, 4-8 கண்ணு, இந்த 8 கண்ணு போதாதுங்களாம். அதுக்கு எத்தனை கண்ணு வேணுமா, 4000 கண் வேண்டுமா? அப்ப ஒரு முகத்துக்கு 1000 கண்ணு, 4 முகத்துக்கு 4000 கண் வேணும்னு நினைச்சாராம் முருகப்பெருமான பாக்கறதுக்கு. பிரம்மன் நினைக்கிறாரா, ஐயோ இந்த முருகனுடைய அழகு என்னங்க, இந்த 2 கண்ணால பார்த்தா போதுங்க, ஐயோ எனக்கு 4000 கண்ணு வேணுனாரு. மாணிக்க வாசகர் 4000 கண்ணெல்லாம் கேட்கல, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்ணாக வேண்டும், அத்துணை கண்களும் கண்ணீர் பெருக்குடைய கண்களாக நின்று என்னுடைய அன்பினை, என்னுடைய நன்றியை என்னை ஆண்டு இருக்கிறான். என்னை எப்படிப்பட்ட என்னை ஆண்டு இருக்கிறான், நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் உடைய தீ வினையினேனே, நல்வினை உடையவனா நானு இல்லைங்க. அப்ப யாருடைய நெஞ்சமெல்லாம் உருகவில்லையோ, யாருடைய கண்கள் கண்ணீருக்கு உள்ளாகவில்லையோ, அந்த நெஞ்செல்லாம் தீவினை உடைய நெஞ்சு. அதனால தீவினையினேற்கே என்று இந்த பாடல குறித்திருக்கிறார். எனவே பெருமான் தனக்கு காட்டுகிற அன்பு திறத்திற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு அவனுடைய அந்த கண்ணீர் பெருக்கோடு அவனிடத்துல நாம் நிற்கிறோம் இல்லைங்களா, அது அன்பினால் நெஞ்சம் உருகி நிற்பதுதான் நமக்கு உரிய அந்த சிறப்பு அன்றி வேறு வகை அல்ல. எனவே உள்ளம் உருகி நிற்க வேண்டும், உள்ளம்தான் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகுதல் வேண்டும் என்பதுதான் மணிவாசகருடைய விருப்பம். ஆனா வள்ளுவ பெருந்தகையும் அன்பு என்றால் அது கண்ணீர் என்றுதான் வள்ளுவ பெருமானும் காட்டுகிறார். திருவுந்தியார் என்ற சாத்திர நூல்ல ஒரு செய்தி உண்டுங்க, அதாவது உள்ளம் உருகி, அந்த உள்ளம் நம்முடைய உள்ளம் உருகுமானால் உடனாவர், நீங்க எப்ப உங்க நெஞ்சம் உருகுகிறதோ அப்ப இறைவன் உங்களுக்கு உடனா நிற்பதை உணரலாம். உள்ளம் உருகி உடனாவது அல்லது தெல்ல அரியர் என்று உந்திவர சிற்பர செல்வர் என்று உந்திவர என்பது திரு உந்தியார்ல ஒரு பாட்டு. எனவே உள்ளம் உருகில் உடனாவர், அதனால்தான் இறைவன் அழுங்குகின்ற நெஞ்சமுடைய தொண்டருக்கு. நீங்க கன்றாப்பூர் தேவாரத்தில் கூட நீங்க பார்க்கலாம், அதுல கூட சொல்வாருங்க, அந்த மலர் தூவி தொழுகின்ற அடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூ நடுதறியை காணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுபோல கண்கள் நீர் பெருக்கு அகம் குழைந்து நெஞ்சம் உருகி அகம் குழைந்து நிற்கக்கூடிய அன்பருடைய நெஞ்சினுள்ளே கன்றாப்பூ நடுதறியை காணலாம். ஐயினால் மிடரதை பூண்டு ஆக்கை விட்டு ஆவியார் போவதுமே கை மையினால் கண்ணெழுதி மாலை சுட்டி மயானத்து இடுவதன் முன் ஐயனார்க்கு ஆளாகி அன்பு மிக்கு அகம் குழைந்து, அன்பின் காரணமாக அகம் குழைந்து கையினால் தொழும் அடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். நெஞ்சு எப்பங்க உருகும் அப்படி கேட்டா அருளால மட்டும்தாங்க உருகும். உருகா நெஞ்சை கல் நெஞ்சு என்று சொல்வது உண்டு. ஆக நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் என்று அருணகிரிநாதரும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டுகிற, பெருமானை என் கல் நெஞ்சை கரைக்குமாறு அருள் செய், என் நெஞ்சு கனியுமாறு அருள் செய் என்று. ஏன்னா கனிந்து விட்டால் அந்த கனிவு உங்க கண் காட்டி கொடுத்துரும், நெஞ்சு கனிஞ்சிருச்சா இல்லையாங்கிறத கண் காட்டி கொடுத்துரும். இது ஏமாத்தலாம் முடியாது. உள்ளம் கனிந்து விட்டால் உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் பெருக்கு வந்துடும். எப்ப வரும் தெரியுங்களா, இறைவனை பத்தி பேசும்போது, இறைவனை பத்தி கேட்கும்போது, இறைவன் புகழ் படிக்கும்போது நம்ம நெஞ்சு அப்படியே ஒருவாறு கரையும். அப்ப அது வரும்போதுதான் நெஞ்சம் கனிந்திருக்கிறது என்பது கருத்து. இல்லைன்னா இன்னும் கனியவில்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், கனிவதற்கு முயற்சி செய்யலாம் இல்லைங்களா. வாழை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வாழைப்பழத்தை கனிவிப்பதற்கு புகையை போட்டு கனிவிப்பது போல நம்ம நெஞ்சு புகைந்து புகைந்து கனிகிறது. என்னப்பா அன்புல கனிக்கணும், ஆனா நம்ம என்ன பண்ணோம், புகைஞ்சாவது கனிக்கணும், எப்படியாவது கனிஞ்சா சரி அப்படின்னு நாமளும் முயற்சி பண்றோம். நம் நெஞ்சம் கனியாமலே இன்னும் நிக்குதுங்க. கனிதல் என்பது அருளாலதாங்க கனியும். ஆக மணிவாசக பெருமான் இந்த பாட்டுல எனக்கு இப்படி எல்லாம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்வது போல சொல்லப்பட்டாலும், ஆனால் அவர் அங்க சொல்லப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருமானே என் உடம்பெல்லாம் கண்ணாக வேண்டும், அந்த கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கோடு என் அன்பினை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய விண்ணப்பமா இருக்கு. எனவே உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் மாயாதால், எப்பா எப்பப்பா என் உடம்பு பூரா கண்களை கண்ணீரா வரப்போகுது என்று வேண்டுகிறார். அப்ப அது அன்பினுடைய வெளிப்பாடுதான் என்பதை இந்த பாடல் நமக்கு காட்டுகிறார்.